அதுதான் இன்னைக்கு இருக்கு. கழுத்து தெரியுது, கை தெரியுது, இடுப்பு தெரியுது, வயிறு தெரியுது, வாய் தெரியுது, என்ன மிச்சம்? இடையில இருக்கிற ஒரு துண்டு துணி மிச்சம். இதுவும் எதுக்கு உனக்கு? சகோதரர்களே, நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். நம்முடைய முஸ்லிம் குடும்பத்திலே உடலை மறைக்கணுங்கிறது நான் வேற யாரையும் சொல்லல சகோதரர்களே, என்னையே சொல்லுகிறேன். நம்முடைய குடும்ப பாரம்பரியத்தில் இல்லாம போச்சு. எதற்காக வெளியே தெரியணும்? உடல் யார் பார்க்கறதுக்கு வெளியே தெரியணும்? உடலை யார் வெளியே காண்பிக்கிறார்களோ அவர்கள் விபச்சாரத்துக்கு வேண்டுகோள் விடுக்கிறார்கள். பெண்ணை பார்க்கிறாரோ அல்லது எந்த பெண் பார்க்கப்படுகிறாரோ இரண்டு பேரையும் அல்லாஹ் லாணச் செய்கிறான். எங்கிருந்து சகோதரர்கள் சுகம் வரும்? எங்கிருந்து நன்மை வரும்? எங்கிருந்து இன்பம் வரும்? வராத சகோதரர்களே, ஆசையை வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆசையை அனுபவிப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த முறைதான் ஷரியத்து. நான் இனி எப்படி சொல்லுவது என்பது எனக்கு விளங்கல. எல்லா ஆசையும் அனுபவிக்கலாம், வேண்டாம்னு சொல்லல, ஆனால் ஆசையை அனுபவிக்கிறதுக்குள்ள முறை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. எப்படி சாப்பிடணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தண்ணி எடுத்தீங்க, தண்ணி எப்படி குடிக்கணும்? முதல்ல தண்ணி எடுத்தால் முதல்ல பார்க்கணும் தண்ணியை. தண்ணியில பார்க்கறது ஒரு சுன்னத்து. ஏன்? தண்ணியில எறும்பு கிடந்துச்சு அப்படியே குடிச்சிட்டீங்க, அப்படி குடிக்க கூடாது. பார்க்கற சுன்னத்து. பார்த்த பிறகு நீங்க என்ன, மூணு முடக்கலையாவது குடிங்க, குறைஞ்சபட்சம் மூன்று தடவை இடையில மூச்சு விட்டு குடிங்க. ஏன்? மாடு வாயில வச்சா, மாடு மாட்டை கொண்டு போய் மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய அதுக்கு என்ன சொல்றது தெரியல, குழுதாடி. அப்பா நல்ல பேர், குழுதாடி நிறைய தண்ணி இருக்கும், புண்ணாக்கு பருத்தி கொட்டை எல்லாம் கலந்து குழுதாடி நிறைய தண்ணி இருக்கும். மாடு வாய் வச்சுச்சு, என்ன ஆகும்? அந்த ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுற மாதிரி பூரா உறிஞ்சிட்டு தான் வாய் எடுக்கும். நாமளும் கிளாஸ்ல வாய் வச்சோம், பூரா குடிச்சிட்டு வாய் வச்சா நீ நீயா நீ மாடா? இதான் கேள்வி. அப்படி குடிச்சா என்ன ஆகுது? ஒட்டு மொத்தமாக தண்ணி உள்ள போனால் இறப்பையினுடைய உஷ்ணத்தை குறைத்து ஜீரண கோளாறு ஏற்படுகிறது. உடலுடைய இறப்பையில் இருக்கிற உஷ்ணத்தை குறைத்து அதனால ஜீரண கோளாறு ஏற்படுகிறது. ஆகையினால விட்டு விட்டு குடியுங்க, இடையில மூணு தடவையாவது மூச்சு விடுங்க. குடிக்க வேண்டாம் சொல்லல, அந்த குடி குடிக்க வேண்டாம் சொன்னாங்க. அது ஒரு குடி இருக்கு, மகா குடி, அந்த குடி வேண்டாம். தண்ணீர் குடியுங்க, ஷர்பத் குடியுங்க, பாண்டா குடியுங்க, லிம்கா குடியுங்க, செவனப் குடிங்க, அப்புறம் என்ன இருக்குங்க, ஷர்பத் குடிங்க, என்ன வேண்டாலும் குடிங்க. ஆனா குடிக்கிற முறை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க? நல்ல சாப்பாடு. நம்ம ஊர்ல இருக்க என்ன தெரியல, திக்கடி இருக்கும், பிரியாணி இருக்கும், நல்லா சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்களா? தாய்மார்களை கொஞ்சம் கேளுங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்களிலேயே மகா புத்திசாலியான மனைவி. ஒரு மனிதனுக்கு புத்திசாலியான மனைவி கிடைக்கிறது, புத்திசாலியான மனைவி, தீனுள்ள மனைவியா இருக்கணும். புத்திசாலியான மனைவி கிடைக்கிறது உலகத்துடைய செல்வங்கள்ல ஆகப்பெரிய செல்வம். ஹஜ்ரத் ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்கள் ஆகப்பெரிய புத்திசாலி. ஹஜ்ரத் ஆயிஷாவிலிருந்து ஏறக்குறைய சரியத்திலே பாதி ஹஜ்ரத் ஆயிஷாவிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. சரியத்தை பாதி அதர தாய்ஷாவிலிருந்து கிடைத்திருக்கிறது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ரெண்டு பங்கு வாழ்க்கை இருக்கு, ஒன்னு குடும்ப வாழ்க்கை, ஒன்னு வெளி வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில 99% அதர தாய்ஷாவிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. என்னென்ன கிடைச்சிருக்கு சொல்ற சந்தர்ப்பம் வந்தா சொல்லுவேன். அதர தாய்ஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூல்லாவுடைய மனைமார்கள் ஆகப்பெரிய புத்திசாலி. ரசூல்லாவுக்கு அதர தாய்ஷா மேல ரொம்ப பிரியம். ஏன்? காரணம் என்ன? தீனுடைய விஷயங்களை நன்றாக விளங்குகிறார்கள், மற்றவர்களுக்கு சொல்லுகிற வகையில விளங்கி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தகுதியும் தரமும் பெற்றிருக்கிறார்கள். எனவே அதர தாயிஷா மேல ரொம்ப பிரியம். அதர தாயிஷா எனக்கு எப்படி, எனக்கு எவ்வளவு பிரியம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களிலே ஆயிஷா, பெண்களிலே ஆயிஷா உணவுகளிலே பிரியாணி போல. சரீத் நம்ம ஊர்ல திக்கடின்னு சொன்னா விளங்காது, பிரியாணி தான் நம்ம உணவுல மிக நல்ல உணவு. அதனால அந்த ஹதீஸுடைய கருத்து இதுதான், பெண்களிலே ஆயிஷா உணவுகளிலே பிரியாணியை போல. பிரியாணி சாப்பிட வேண்டாம் சொன்னாங்க, தாராளமா பிரியாணி சாப்பிடுங்க. அதனாலதான் பிரியாணியை அது தாயிஷாவுக்கு உதாரணமா சொல்லி இருக்கிறாங்க. அதனால பிரியாணி சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, மனைவி அழகா இருக்க வேண்டாம்னு சொல்லல, எல்லாம் இருக்கட்டும், ஆனா அனுபவிக்கிற முறை இருக்கே, ஆசைகளை அனுபவிக்கிற முறை சரியத்தினுடைய முறையாக இருந்தால் ஆசை தீரும். சகோதரர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் ஞாபகம் வைங்க. நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம், அப்படி வேணும், இப்படி வேணும், அது வேணும், இது வேணும். எவ்வளவு ஆசை இருக்கு நமக்கு, ஆசை முடியறதே இல்லை. ஆசைப்படுறோம், ஆசை முடிக்கிறதுக்கு வழி என்ன? மார்க்கம் சொல்லுகிற முறையில ஒரு காரியத்தை செய்தால் ஆசை முடிஞ்சிடும். மார்க்கம் சொல்ற முறைக்கு மாத்தமா ஒரு காரியத்தை செய்தால் ஆசை கூடும் 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 கூடும். வயசு 50 ஆச்சு அப்பவும் கூடும், 55 அப்பவும் கூடும், 60 அப்பவும் கூடும், 80 அப்பவும் ஆசை கூடும். ஆசை குறையாது, ஆசை கூடும். உதாரணமாக பாருங்க, ஆண் பெண் உறவு மனிதனுக்கு தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த உறவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடல் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். தயவு செய்து அந்த புத்தகங்கள் வாங்கி படிக்கணும். பல பேரும் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, இஸ்லாமிய உடல் உறவு அல்ல இஸ்லாமிய குளிப்பு முறை, மன வாழ்க்கை, மனோகரமான மன வாழ்க்கை, இப்ப நிறைய புத்தகம் தமிழ்ல இருக்கு, அதை வாங்கி படிங்க. அவசியம் இப்ப நான் இந்த இடத்துல சொல்லவும் கூடாது, சொல்ல தேவையும் இல்லை. உடல் உறவு மறைமுகமாக இருக்கணும், உடல் உறவு பகிரங்கமாக ஆகக்கூடாது, இருட்டில் இருக்கணும், லேசான வெளிச்சம் இருந்தா தப்பில்லை. ஆண் பெண் மரும உறுப்புகளை யாரும் பார்க்க கூடாது, கணவன் மனைவியுடைய மரும உறுப்புகளையோ மனைவி கணவனுடைய மரும உறுப்புகளையோ பார்க்க கூடாது இந்த முறையில. அதே போல நிர்வாணமாக ஆகக்கூடாது. இது மாதிரியான முறையில உடல் உறவு கொண்டால், அதையும் ரகசியமாக வைத்திருந்தால், வெளியே வெளியே 4 பேருடைய பார்வையில படாத மாதிரி இருந்தால், உடல் உறவினுடைய ஆசை முடிஞ்சிடும், தீர்ந்து விடும், மறுபடியும் ஆசை வராது. அப்படி இல்லாம ரோட்ல போறதையெல்லாம் பாக்குறான், என்ன வேணுமானாலும் செஞ்சுக்கிறான், யாரோடு வேணுமானாலும் இருந்துக்கிறான். இப்படி இவன் ஆசையை தீர்த்துக் கொள்ள முயற்சிவானே. ஆனால் பாருங்க, வெளிநாடுகள்ல யார் வேண்டுமானாலும் எந்த பெண்ணோடு இருக்கலாம், அது வந்து மனித உரிமையா. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது மனித உரிமை. கல்யாணம் ஆச்சா அது ஆகல, இது எங்களோட உரிமையா, என்னடா கூறுகிட்ட உரிமை. கல்யாணம் ஆகல ஆனா ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கலாம், அது உரிமை. தகப்பன் கூட கேட்க முடியாது வெளிநாடுகள்ல, ஒரு தந்தை கூட கேட்க முடியாது ஒரு மகளை ஏன் அவன் கூட சுத்தரேன்னு கேட்க முடியாது. கேட்டால் அவன் கோர்ட்ல கேஸ் போட்டுருவா. என்னுடைய உரிமையில் என்னுடைய தகப்பனார் தலையிடுகிறார். தலையிட வேண்டாம், எப்படியோ போ. எத்தனை நாடுகள்ல நாங்க போயிருந்தோம், எங்க போயிருந்தோம், அந்த ஏரி பேர் யாவும் வரல, கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில ஒரு ஏரி இருக்கு, நயாகாரா, நயாகாரா ஃபால்ஸ். நாங்க கனடாவில இருந்து அமெரிக்காவுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம், பஃபலோ, பஃபலோல இருந்து அந்த வழியாக நாங்க ஒரு வேன்ல வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த நயாகாரா ஃபால்ஸ் இருக்க உலக அதிசயங்கள்ல ஒண்ணு, உண்மையில பார்க்க வேண்டிய ஃபால்ஸ். அது எப்படி இருக்கு அதுவும் தேவையில்லை இப்ப சொல்றது. அந்த ஃபால்ஸ்ல அதை கடந்து நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க போயிருக்கிறோம் தீனுடைய வேலைக்கு, தாவத்துடைய வேலைக்கு, தபிலீக் வேலைக்கு. நம்மளை நல்லாக்கணும், உலக மக்கள் நல்லாகணும். ஃபால்ஸ் பார்க்க போகல நாங்க, ஆனா ஃபால்ஸ் கண்ணுல பட்டுச்சு. பட்டதை பார்த்த தப்பில்லை, தேடி போய் பார்க்கறது நல்லது இல்லை. கண்ணுல பட்டுச்சு பார்த்தோம், அங்க போய் இறங்கி அந்த ஃபால்ஸ்ல, இந்த அமெரிக்கா ஓரத்தில் இருக்கிற ஃபால்ஸுக்கு வந்த பிறகு அங்க அசரோ மகரிபோ ஏதோ ஒரு தொழுகை தொழுதோம். அப்படி தொழுகும் போது எனக்கு இன்னைக்கும் அந்த அசிங்கம் கண்ணுக்கு முன்னால இருக்கு. நான் சொல்லத்தான் கூடாது, ஆனாலும் இந்த அசிங்கங்களை சொல்லலைன்னா யார் சொல்லுவாங்க, எப்படி இதை புரிய வைக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு உயரமான ஒரு இடம், இது மாதிரி ஃபால்ஸ் ஓரத்தில் இது மாதிரி ஒரு உயரமான இடம், அந்த உயரமான இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நின்று கொண்டு, இவனுக்கும் கல்யாணம் ஆகல அவளுக்கும் கல்யாணம் ஆகல, சிறு வயசு, ரெண்டு பேரும் வாலிப வயசுல நின்று கொண்டு, இருவரும் மூக்கோடு மூக்கு, நெத்தியோடு நெத்தி வைத்து நின்று கொண்டே இருக்கிறார்கள் உயரமான இடத்துல. எல்லாரும் அவங்கள பாக்குறாங்க, பாக்குறவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. என்ன மனிதனுக்கு தேவையா இது? மனிதனுக்கு ஆசை இருக்கிறது, ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை. ஆனால் அதை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற முறை ஷரியத்துக்கு இருக்கிறதே, அதுதானே தவிர, இப்படியெல்லாம் நீங்கள் நின்ற நிலையில மிருகங்களைப் போல ஒருவர் ஒருவரை பார்த்துக் கொள்வீர்களே ஆனால், மாடுகளைப் போல ஒருவர் ஒருவரை சந்தித்துக் கொள்வீர்களே ஆனால், எருமைகளைப் போல உங்களுடைய உறவு உடல் உறவுகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ள முயற்சிப்பீர்களே ஆனால், உடல் உறவு தீராது, ஆசை தீராது, ஆசை வளர்ந்து கொண்டே போகும். இன்றைக்கு மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவு வயசான பிறகும் அந்த ஆசை தீரல. நேத்த முந்தானோ சகோதரர்களே, என்ன அசிங்கம் அது? நான் பேப்பர்ல படிச்சேன், டெல்லியில 106 வயது கிழவியை 80 வயசு கிழவன் கற்பழித்தான். முந்தானால் பேப்பர்ல நீங்க பாருங்க, இது என்னங்க புத்தி கொத்துக்குதா? இவனுக்கு வயசு 80, அதுக்கு 106. பேப்பர்ல பகிரங்கமாக வந்திருக்கிற விஷயம். நான் சொன்னா இதெல்லாம் நீங்க சொல்லலாமான்னு கேட்பாங்க. பேப்பர்ல போட்டா எல்லாரும் படிக்கிறாங்க. சகோதரர்களே, உலகத்திலே இந்த கொடுமைகள் ஏன் நடக்கிறது? மனித உறவை, மனித உடல் உறவை, மனித உடல் உறவு ஆசையை, அந்த இச்சையை மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதன்படி தீர்த்துக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த ஆசை 50 வளரும், 80 வளரும், 100 வளரும். முடியாது சகோதரர்களே, முடியவே முடியாது. உணவு ஆசையும் அப்படித்தான், உடல் ஆசையும் அப்படித்தான், உறவாசையும் அப்படித்தான், வீட்டு ஆசையும் அப்படித்தான், பங்களா ஆசையும் அப்படித்தான், அரண்மனை ஆசையும் அப்படித்தான். எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், ஷரியத்துடைய சவால் இது. நீங்கள் மார்க்க முறைப்படி உணவு ஆசையை பூர்த்தி செய்யுங்கள், மார்க்க முறைப்படி உடை ஆசையை பூர்த்தி செய்யுங்கள், மார்க்க முறைப்படி வீட்டு ஆசையை பூர்த்தி செய்யுங்கள். எந்த ஆசையானாலும் மார்க்கம் மடத்தனமானதல்ல, மார்க்கம் மகோன்னதமானது, மார்க்கம் மகத்துவமிக்கது, மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. மார்க்கம் நானோ நீங்களோ உருவாக்கியதல்ல, மார்க்கம் இந்தியாவோ இத்தாலியோ உருவாக்கியதல்ல, மார்க்கம் இந்தோனேஷியாவோ இங்கிலாந்தோ உற்பத்தி ஆக்கியதல்ல, மார்க்கம் அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ கண்டுபிடித்ததல்ல, மார்க்கம் தென்துருவ வடதுருவ கண்டுபிடிப்புகள் அல்ல, மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை அண்டசராசரத்தை கோளத்தை செவ்வாயை சுக்கிரனை வெள்ளியை நெப்டியூனை புளூட்டோவை அதற்கப்பாலே இருக்கிற இந்த உலகத்திலே இருக்கிற எத்தனை கோடானு கோடி கேலக்சிகள் இருந்தாலும் சரி அத்தனையும் படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது மார்க்கம். எனவே அந்த மார்க்க முறைப்படி நடந்தால் ஆசைகள் தீரும், மனிதனுக்கு நிம்மதி பிறக்கும். அதற்கு மாறாக யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி, அவர்கள் உடை நடை பாவனைகளிலே குடும்ப வாழ்க்கையிலும் வெளி வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுக்கு மாறாக நடந்தால் அசிங்கப்பட்டு போவார்கள், அசூசைப்பட்டு போவார்கள், அவர்கள் உலகத்திலேயே அயோக்கியர்களாக கருதப்படுவார்கள். நான் சொல்லவில்லை சகோதரர்களே, அஃஹசித்து மன்னமாக நக்கனாக்கும் அவசா, உங்களை நான் வீணாக படைத்தேன் என்றான் நினைத்துக் கொண்டீர்கள். மனிதர்களே, மனிதர்களே, ஆண்களே, பெண்களே, உங்களை மகா பெரிய நோக்கத்துக்காக படைத்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக படைத்திருக்கிறேன், என்னுடைய பிரதிநிதிகளாக படைத்திருக்கிறேன், உலகத்திலே சுகமாக வாழுங்கள், அந்த சுகமாக வாழ்வதற்கு இந்த ஷரியத்தை நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எங்கே இருந்தாலும் சரி, ஷரியத்துக்கு மாறாக நடந்தால் ஒரு ஹதீஸ் யாபகத்துக்கு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, மாற்றமாக நீங்கள் நடந்தால், அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக நடந்தால் இந்த உலக நிர்வாகத்தை உங்களுக்கு எதிராக அல்லாஹ் ஆக்கி காண்பிக்கிறான். அதற்கு ஆயிஷாவிடத்திலே கேட்டார்கள், பூகம்பம் ஏன் ஏற்படுகிறது சகோதரர்களே, பூகம்பம் ஏன் ஏற்படுகிறது, பூகம்பம் ஏன் ஏற்படுகிறது என்று அதற்கு ஆயிஷாவிடத்திலே ரழியல்லாஹு தஆலா கேட்டார்கள். சொன்னார்கள், அதற்கு ஆயிஷா, விபச்சாரத்தை ஹலாலான காரியம் போல செய்து கொண்டிருந்தால், மதுவையும் மங்கையும் ஹலாலை போல அனுபவித்துக் கொண்டிருந்தால், அல்லாஹ்வுடைய கோபம் அதிகமாகும் பொழுது உலகத்திலே பூகம்பம் ஏற்படுகிறது. பாருங்க, இன்னைக்கு விபச்சாரம், விபச்சாரத்தினுடைய முன்னோடிகள் இந்த சினிமா போஸ்டர் அது இது அசிங்கம், எந்த புஸ்தகத்தை பாருங்க அசிங்கம். இன்னொன்னு எனக்கு ரொம்ப மூளையை உறுத்துது, பெண்களுக்கு ரொம்ப அந்தஸ்து கொடுக்கறோம்னு சொல்றாங்க உலகத்துல, பெண்களுக்கு ரொம்ப பெரிய அந்தஸ்து கொடுக்கறாங்க. நான் பூகம்பம் சொல்றேன், இடையில இது யாவும் வந்துருச்சு, பெண்களுக்கு ரொம்ப அந்தஸ்து, நாங்க தான் சம உரிமை கொடுத்திருக்கிறோம் எல்லாரும் உலகத்துல சொல்றாங்க. நான் சொல்றேன், இந்த சம உரிமை அறிவுக்கு பொருத்தம் இல்லாது, நீங்க பெண்களுக்கு அந்தஸ்து கொடுக்கல, பெண்களை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். பெண்களை எங்க வேண்டாலும் சுத்த விட்டு நீங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க, இது பெண்களுக்கு கொடுத்த அந்தஸ்தா இது. பெண்களை எங்க வேண்டாலும் சுத்த விட்டு, பெண்களை எங்க வேண்டாலும் ஆட விட்டு, அரைகுறையான ஆடைகளோட ஆட விட்டு எல்லாம் சேர்ந்து பாக்குறீங்க, இதுக்கு பெண்களுக்குள்ள அந்தஸ்தா? நான் கேட்கிறேன், யார் செய்யறாங்களோ அவங்களை கேட்கிறேன், இங்க உள்ளவங்களை கேட்கல. எப்படி அந்த நடனமாட விட்டு நீங்கள் பார்க்கிறீர்களோ, அதை பெண்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்று சொல்லுகிறீர்களோ, உங்க மனைவி வந்து நடனமாட சொல்றீங்களா, நாங்க எல்லாரும் பார்க்கிறோம் என்று யாராவது கேட்டால், உங்க மனைவி நடனமாட சம்மதிப்பீங்களா, உங்களுடைய மகளை கொண்டு வந்து அப்படி பார்க்க சம்மதிப்பீங்களா? ஏன், அது பெண்களுக்கு மரியாதை இல்லை, பெண்களுடைய மரியாதையை நீங்கள் குறைக்கிறீர்கள். பெண்களுடைய படங்களை போஸ்டர்ல போட்டு அந்த அரைகுறை ஆடவுடனே ரோட்ல போறவங்களை எல்லாம் பார்க்க விடுறீங்களே, பெண்களுடைய மரியாதை நீங்கள் குறைக்கிறீர்கள். பெண்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். பெண்களுக்கு மரியாதை என்ன, அவர்களை மறைச்சு வச்சிருக்கணும், அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும், அவர்களுக்குள்ள அந்தஸ்து கொடுக்கணும். அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு பெண்ணை சந்தோஷமாக வைக்காத வரை, ஒரு கணவருக்கு சொன்னார்கள், நீ மனைவியை சந்தோஷமாக வைக்காத வரை உனக்கு சொர்க்கம் கிடையாது என்று சொன்னார். யார் சொன்னது பெண்களுக்கு இஸ்லாம் சம உரிமை கொடுக்கலேன், பெண்களை சந்தோஷமா வைக்கலன்னு யார் சொன்னது? ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹ்லிஹி, உங்களுடைய மனைவி நீங்க சந்தோஷமா வைக்கலன்னா நீங்க நல்ல ஆளுன்னு அல்லாஹ் சொல்லவே மாட்டான். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அன ஹைருல் லியாஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்திலே நல்லவர் என்று பெயர் வாங்கி இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் தங்களுடைய மனைவிமார்கள் சொல்றாங்க, அவர்கள் என்னை நல்லவர் என்று சொல்கிறார்கள், அதுபோல உங்க மனைவியிட்ட நீங்க நல்லவர் என்று பெயர் வாங்கணும். மனைவிக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க சொன்னது, பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க சொன்னது இஸ்லாம் தான். அந்த பெண்களை உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் பார்ப்பதும், உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க அனுபவிப்பதும், ஒன்னு இருக்குது நேரடியாக அனுபவிக்கிறது, இன்னொன்னு கண்ணாலே பார்த்து, கண்ணாலே பார்த்து காதாலே கேட்டு அவர்களுடைய உறுப்புகளை அதை அனுபவித்து ரசிப்பது இருக்கிறதே, இது மகா பெரிய துரோகம் சகோதரர்களே. பெண்ணுக்கு செய்கிற பெண் பெண் சமுதாயத்துக்கு செய்கிற துரோகம். உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க பெண்களை நாங்க உயர்த்தி ஆக்கிட்டோம், பெண்களுக்கு நீங்க துரோகம் செய்யறீங்க. பெண்களை தெருவில் விட்ட காரணத்தினாலே, பெண்களை நிர்வாணிகளாக நிர்வாணிகள் தான் போஸ்டர்கள் போட்ட காரணத்தினாலே இந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? இன்றைக்கு யாருடைய போட்டோக்கள் போஸ்டர்ல வருகிறதோ, யாருடைய போட்டோக்கள் பேப்பர்ல வருகிறதோ, யாருடைய போட்டோக்களை டிவியில பார்க்கிறார்களோ, நாளைக்கு அந்த பெண்களுக்கு 30 வயது 25 வயது கடந்து விட்டால் அவளை கல்யாணம் செய்ய கூட ஒருத்த வர மாட்டான். கல்யாணம் செய்ய முடியாத காரணத்தினாலே அவள் துக்கப்பட்டு தூக்கிலே தொங்குவாள். பேர் சொல்லட்டுமா? பேப்பர்ல படிச்ச பேர் நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியும். நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கே தெரியும். வரும்போது என் கூட ரெண்டு பேர் வந்தாங்க, ரெண்டு பேர் கூடத்தான் இருப்பாங்க. யாருன்னு தெரியலன்னா விட்டுருங்க, கேட்க வேண்டாம். நான் ஏதோ ஒரு பேச்சில் அந்த கேசட்ல வந்துச்சு, ஒரு நண்பர் தன்னுடைய பேச்சில, ஒரு நண்பர் சொன்னா அதை இந்த காலத்தில் ரொம்ப முற்போக்குன்னு சொல்லி அதற்கு சொன்னாங்களே, தொப்பி போடாம அது போடாம இது போடாம அப்படிலாம் செய்யற அந்த கூட்டத்துக்கு தன்னை தலைவர் என்று நினைக்கிற ஒருவர் தான் பேசும்போது சொல்லி இருக்கிறார், ஏதோ ஒரு பேச்சில் ஒரு நடிகை ஏதோ வெளிநாட்டுக்கு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு தன்னுடைய மூக்கை அழகுபடுத்திக் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் இந்த குரூப்பினுடைய தலைவராக கருதப்படுகிற அவர் தன்னுடைய பேச்சில் சொல்லி இருக்கிறார். அந்த மேலப்பாளையத்தில் பேசும்போது அந்த பேச்சுக்கு பதில் சொல்லணும் அவசியமா? நம்முடைய சகோதரர்கள் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக அதற்கு அடுத்த சனிக்கிழமை நான் அங்க போயிருந்தேன். அது அவர் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் அதுவெல்லாம் சரியில்லை என்று அதற்கு பதிலும் சொல்லிவிட்டு வந்தேன். அப்ப சொல்லும் போது சொன்ன அந்த நண்பர் பேசும்போது அந்த நடிகையினுடைய பெயரை சொல்லி சொல்லி இருக்கிறார். மறவா நடிகையினுடைய பெயரை நம்ம வாயில சொல்லாங்களா? தேவையில்லை, ஒரு அசரத்துக்கு தேவையில்லை. அவர் தன் அசரத்தான் நினைக்கல போல இருக்கு, அல்ல அப்படி இல்லாம ஆக்கிட்டான் போல இருக்கு. அதனால அவர் அந்த நடிகை பேரே சொல்லி அவர் போய் அமெரிக்காவில எங்கேயோ போய் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாம ஆளுங்களா இருக்கிறவங்க அந்த பேரெல்லாம் சொல்றது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்தவங்கிட்ட கேட்டேன், அது யாருங்கன்னு கேட்டேன். இவர் என்ன சொல்றார்? அவர் அந்த பேரை கரெக்டா சொல்லிட்டார். பாருங்க, இந்த பேரை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க. நான் கேட்டேன், அர் ரஹ்மானுக்கு அடுத்த சூரா என்னங்க? இந்த பேரை சொன்ன உடனேயே நான் கேட்டேன், அர் ரஹ்மானுக்கு அடுத்த சூரா என்னன்னு தெரியல. குர்ஆன்ல இருக்கிற இது தெரியாது. யாரு பிளாஸ்டிக் சரி சரி செஞ்சாங்க, யாரு மூக்கு நல்லாக்குனாங்க, யாரு வாயை நல்லாக்குனாங்க, இதெல்லாம் தெரியும். அவங்க மேல குத்தம் இல்ல, நாங்க உலமாக்கள் அவங்களுக்கு சரியா சொல்லல, அதுதான் குத்தம், அதான் சொல்ல வர. அப்படி சில பேர் நினைக்கிறார்களே, அதாவது தங்களை முற்போக்குவாதிகள் நினைக்கிறார்களே, அவர்களுக்கு பதில் சொல்லுகிற முகமாக நான் சொன்னேன். இப்படி பிளாஸ்டிக் சரி சரி செஞ்சார்னு அவர் சொன்னது நல்லா இல்ல, பேர் சொல்ல வேண்டியது. இன்றைக்கு இந்த பெண் சமுதாயத்துக்கு துரோகம் செய்யப்படுகிறது, பெண்களை சம உரிமை என்று சொல்லி அவர்களை அசிங்கமாக்கப்படுகிறது. தூக்கில தொங்கியவர்கள் எத்தனை பேர், தூக்கில தொங்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் வாழுகிறவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு உலகத்தில்? அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் பாலாயிருது சகோதரர்களே. இப்படியே பல பேருக்கு பார்த்து பல பேரை பார்க்க விட்டு அவர்களை யாரும் கல்யாணம் செய்து கொள்ள தயாராக இருக்க மாட்டார்கள். நாளைக்கு அவள் குடும்பம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ பேர் இன்றைக்கு வெளிநாடுகளில் போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க, நாட்டை விட்டு வெளியே போய். ஏன்? இந்த நாட்டிலே அவர்களுடைய மரியாதை சினிமாவிலேயும் போயிருச்சு. இது பெண்ணுக்கு வழங்குற சம உரிமையா? இது பெண்களுடைய முன்னேற்றமா? நீங்கள் பெண்களுடைய முன்னேற்றம் என்று இதைத்தான் நீங்கள் விளங்கி வைத்திருக்கிறீர்கள் சொன்னால் உங்களுடைய விளக்கத்தை கொண்டு போய் அடுப்புல போடுங்க. இது பெண்களுக்கு கொடுக்கிற முன்னேற்றம் இல்லை, உரிமை இல்லை. பெண்களுடைய உரிமையும் முன்னேற்றம் கொடுத்திருக்கிறது இஸ்லாம் தான். இன்றைக்கில்லை நாளைக்கு இந்த உலகம் விளங்கத்தான் போகிறது, நாளைக்கில்லை நாளை மறுநாள் இந்த உலகம் விளங்கத்தான் போகிறது. சகோதரர்களே, பெண்களுக்கு உரிமை என்பது அவர்கள் வீட்டோடு இருப்பதுதான், அவர்களை போற்றி பேணி பாதுகாத்து பக்குவமாக வைப்பதுதான் பெண்களுக்கு உரிமை. அவர்களை சந்தோஷமாக வைக்க வேண்டும். ஹதீஸிலே எவ்வளவு தெளிவாக வந்திருக்கிறது என்று சொன்னால், யஹ்மிலுன் நிசா அலா அஹ்வாயிஹின்ன, யஹ்மிலுன் நிசா அலா அஹ்வாயிஹின்ன, பெண்களை அவர்களுடைய விருப்பப்படி நடத்துங்கள், பெண்களை அவர்களுடைய விருப்பப்படி நடத்துங்கள். இப்போ நம்ம எல்லாம் அப்படி சொல்லாங்களா, நாங்க விருப்பப்படிதான் அவங்க பின்னாலே போய்கிட்டு இருக்கிறோம், அப்படி இல்லை. அவருடைய விருப்பம் மார்க்கத்துக்கு ஒத்ததாக ஆக்கணும், அதுவும் நம்ம கடமை. மார்க்கத்துக்கு ஒத்தில்லாத விருப்பங்கள் வராத மாதிரி ஆக்கி, அவர்களுடைய விருப்பத்தை மார்க்கத்துக்கு ஒத்ததாக ஆக்கி பிறகு நீங்கள் அவர்களுக்கு ஒத்து நடங்கள். இதுதான் அதற்கு அர்த்தம். பெண்களை பெண்களுக்கு மாறு செய்ய சொல்லவில்லை, பெண்களை சந்தோஷமாக வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே ஹஜ்ரத் ஆயிஷா ஒரு தடவை ஒருவர் வந்து விருந்துக்கு சொன்னார், ரசூலுல்லாஹிக்கு விருந்துக்கு சொன்னார், மதீனாவுக்கு வெளியே கொஞ்சம் தூரத்துக்கு போகணும். அப்படி விருந்துக்கு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷத்து மாய், ஆயிஷாவுக்கு என்னோடு விருந்தா? யார் கேட்கிறாங்க கொஞ்சம் கவனிங்க. ஆயிஷாவுக்கும் என்னோடு விருந்து இருக்கிறதா, விருந்துக்கு வந்து சொன்னவற்றை கேட்டாங்க. அவர் தெளிவா சொல்லிட்டார், நமக்கு யாராவது விருந்துக்கு சொன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்கள கூட்டிட்டு போக கூடாது. ஒருத்தருக்கு சொன்னா ஒருத்தர் தான் போகணும், ரெண்டு பேருக்கு சொன்னா ரெண்டு பேர் தான் போகணும். நீங்க உங்க பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போகலாம். குடும்பத்தோடு வாங்கன்னு சொன்னா குடும்பத்தோடு போகலாம். நீங்க மட்டும் உங்களுக்கு விருந்து சொல்லியிருந்தா நீங்க மட்டும் போகலாம், எனக்கு சொல்லியிருந்தா நான் மட்டும் போகலாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஆயிஷா மாய், ஆயிஷாவும் என்னோடனா? அவர் தெளிவா சொல்லிட்டார், இல்ல நீங்க மட்டும்தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. இரண்டாவது ஒரு தடவை வந்து விருந்துக்கு சொன்னார், ஆயிஷத்து மாய், ஆயிஷா என் கூட இருக்காங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவர் வந்தவர் சொன்னார், இல்ல. மூணாவது ஒரு தடவை சொன்னாங்க, அப்ப ஆயிஷா, அப்பவும் கேட்டாங்க ஆயிஷத்து மாய், ஆயிஷாவுக்கும் விருந்தான்னு கேட்டாங்க. அவர் நாம் சொன்னார், அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்ப வர்றேன்னு சொன்னாங்க. அதிர்த்து ஆயிஷாவோட சேர்ந்து விருந்துக்கு போனாங்க. பெண்கள் வெளியவே போக கூடாதுன்னு சொல்லல, தேவைப்பட்டால் போலாம், தேவை இருந்தால் போலாம், அவசியப்பட்டால் போலாம், போறதுக்குள்ள முறையோடு போலாம் சகோதரர்களே. இதுதான் மார்க்கம் சொல்லி இருக்கிற தவிர இது கப்பாலை இல்லை. பூகம்பம் ஏன் வருகிறது? ஹராமான காரியங்களை நீ ஹலால் மாதிரி பகிரங்கமாக செய்கிற காலத்திலே பூகம்பம் வருகிறது. இதே போல இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், நீங்கள் ஐந்து காரியத்தை செய்தால் அல்லாஹ் ஐந்து காரியம் செய்கிறான். நீங்கள் ஐந்து காரியத்தை செய்தால் அல்லாஹ் ஐந்து காரியம் செய்கிறான். நான் என்னுடைய பேச்சுடைய முடிவுரைக்கு வருகிறேன் சகோதரர்களே. ஐந்து காரியம் செய்தால் அல்லாஹ் ஐந்து காரியம் செய்கிறான். ஒன்று சொன்னார்கள், நீங்கள் அசூசியான காரியங்களை, அசூசியான காரியங்களை, விரோதமான காரியங்களை, அசிங்கமான காரியங்களை, அசிங்கமான காரியத்தில் முதல் காரியம் என்னங்க? பெண்கள், பெண்கள் சம்பந்தப்பட்டவை, விபச்சாரம், விபச்சாரத்தினுடைய முன்னோடிகள், இவைகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால், பகிரங்கமாக செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹு தஆலா புதிய புதிய வியாதிகளை உண்டு பண்ணுகிறான். கொஞ்சம் நல்லா கவனிக்கிறீங்க. அசூசியான காரியங்களை பகிரங்கமாக செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹ் புதிது புதிதாக வியாதிகளை உண்டாக்க ஆரம்பிக்கிறான். அதே ஹதீஸிலே வருகிறது, எப்படிப்பட்ட வியாதிகள்? இதற்கு முன்னாலே நீங்கள் கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டீர்கள் அப்படிப்பட்ட வியாதி. சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படிச்ச, இந்த 20 வருஷத்துல கடைசி, இந்த லாஸ்ட் 20 வருஷத்துல 30 வியாதி புதுசா வந்திருக்கலாம். நம்ம மூதாதையருடைய காலத்துல ஜுரம் வரும் போயிரும், தலைவலி வரும் போயிரும், இடுப்பு வலி வரும் போயிரும், முழங்கால் வலி வரும் போயிரும். இப்போ டயாபெட்டிஸ் வந்தா போகுமா? சால்ட் வந்தா போகுமா? கொலஸ்ட்ரால் வந்தா போகுமா? பிரஷர் வந்தா போகுமா? கேன்சர் வந்தா போகுமா? எய்ட்ஸ் வந்தா போகுமா? என்னங்க சொல்லுங்க, போகுமா? போகாது. போகும்னு சொல்றவங்க யாராவது என்ன கொஞ்சம் கைது வைக்காமீங்க. எதுவும் போகாது. ஏதோ ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர சில வியாதிக்கு ட்ரீட்மெண்டே இல்லை. எய்ட்ஸ் இன்னைக்கு உலகத்துல நாம எதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் வாங்கணுமோ இல்லையோ, எய்ட்ஸ்ல செகண்ட் பிரைஸ் இந்தியா வாங்கியிருக்கு. இப்ப விட்டா என்னங்க, கிரிக்கெட்ல கூட தோத்துட்டு வர்றாங்க, எய்ட்ஸ்ல ஜெயிச்சுட்டு வர்றாங்க. உங்களுக்கு எப்படி கிரிக்கெட் பத்தி தெரியும்னு கேட்காதீங்க. எனக்கு உண்மையில கிரிக்கெட் பத்தி தெரியாது, சொல்லிக்கிறதும் பேசிக்கிறதா காதல் விழுது. எனக்கு உண்மையில கிரிக்கெட்டை பத்தி இன்னும் தெரியல, நான் தெரிஞ்சுக்க விரும்புறதும் இல்லை. என்னதான் செய்யறாங்க, மூணு குச்சி நிக்கிறது ஒரு ஆள் நிக்கிறாரு, குச்சி பிடிக்கணும் ஆளை பிடிக்கணும், என்ன ரன் எடுத்தாங்க, விக்கெட் இழப்புக்கு சொல்றாங்க, ஏன் போய் இழந்தாங்களோ தெரியல, எனக்கு புரியறது இல்லை. கேட்டா புரிஞ்சுக்க முடியும், ஆனா புரிஞ்சுக்க விரும்பல, ஆகையினால கேட்கறது இல்லை. ஆக இப்ப கூட தோத்துட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க, போகட்டும். இதுல எல்லாம் தோத்துட்டு எய்ட்ஸ்ல செகண்ட் பிரைஸ் வாங்கி, பர்ம கோட்டுக்கு கீழேன்னு சொல்றாங்க. அடே கோடு எங்க இருக்குதுன்னு தெரியல, பர்ம கோட்டுக்கு கீழே இருக்குது. ஒருத்தருக்கு சராசரி எவ்வளவு கிடைக்குது சாப்பாடு சம்பளம், அல்லது தினசரி எவ்வளவு கிடைக்குதுன்னா ஏதோ பைசா கணக்குல சொல்றாங்க. இந்த கணக்குல சொல்லிட்டு ஆனா எய்ட்ஸ்ல மட்டும் எப்படி இவ்வளவு முன்னேற முடிஞ்சிச்சு? தயிர் போகட்டும். இந்த 20 வருஷ காலத்துல 30 வியாதி புதுசு புதுசா வந்திருக்கலாம். ஒரு வியாதி எதையோ பார்த்த, எஸ்டிடின்னு ஒரு வியாதி, அதுல போட்டிருக்கிறத எஸ்டிடி பேசுவது உங்களுக்கு வசதி, ஆனால் எஸ்டிடி வியாதி வந்தால் உங்களுக்கு தொல்லை. எஸ்டிடின்னு ஒரு வியாதி புதுசா வந்திருக்கு, இன்னும் என்னென்ன புதுசா வருமோ தெரியாது. இதற்கெல்லாம் காரணம் இந்த உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. சொன்னார்கள் முத்தான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அசூசியான காரியங்களை, அக்கிரமமான காரியங்களை, நீங்கள் புத்திக்கு பொருந்தாத விபச்சாரம், விபச்சாரத்தினுடைய முன்னோடியான காரியங்களை பகிரங்கமாக செய்கிற காரணத்தினாலே புதிய புதிய வியாதி வருது. வியாதி மட்டும் புதுசு இல்லை, வியாதியோட வகையும் புதுசு. என்ன புதுசு? வந்தா போகாது. வந்தா போயிட்டா பரவாயில்லைங்களே, வந்தா போகாது. சரி, இந்த வியாதிக்கு பார்க்கிற மருத்துவம் எப்படிங்க? இந்த வியாதிக்கு பார்க்கிற மருத்துவம், இதுக்கு இந்த வியாதிக்கு மருந்து செஞ்சா மூணு வியாதி புதுசா வரும். நம்ம நாட்டில் இருக்கிற அலோபதி முறை பொதுவா சொல்லிக்கிறாங்க, கேள்விப்படுறோம், நடக்கிறதையும் பார்க்கிறோம். ஒரு வியாதிக்கு மருந்து செய்தால் அங்கிருந்து மூணு வியாதி புதுசா வருது உடம்புல. அந்த மூணுக்கு மருந்து செய்தா பத்து வருது, பத்துக்கு மருந்து செய்தா இருபது வருது. ஆக வியாதி ஆனால் அவன் மருந்து செய்துகிட்டே இருக்க வேண்டியதான், வியாதி முடிவதில்லை. அதுக்கு நல்ல பேர் வச்சா எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல பேர். உங்களுக்கு என்னங்க பிபி, பிபிங்கிறதும் பிஏங்கிறதும் ஏறக்குறைய சமம். அவர் பிஏ படிச்ச மாதிரி. பிறகு இவர் கேட்பாரு லோவா ஹையா, வேற ஸ்கூலுக்கு போயே இருக்க மாட்டார் அந்த காலத்தில், ஆனா லோ ஹையெல்லாம் தெரியும். சரி, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப சொல்லுவார் டாக்டர் இப்படி இப்படி சொல்லி இருக்கிறாரு, அதுக்குள்ள மாத்திரை பேரெல்லாம் இருக்கு, பிபிக்கு என்ன மாத்திரை எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு என்னங்க சுகர், நீரிழிவு, அதுக்கு பேர் தமிழ்ல நீரிழிவு, ஆனா அது சொன்னா இழிவு, நீரிழிவுன்னு சொல்றதில்லை. அதனால என்னங்க உங்களுக்கு சுகர், அங்கனங்க உங்களுக்கு சால்ட், இப்படி எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல பேர். அதே போல இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ்ல பேர், எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல பேர் வச்சு, எஸ்டிடிக்கு இங்கிலீஷ்ல பேர், கேன்சர் இங்கிலீஷ்ல பேர், எய்ட்ஸ் இங்கிலீஷ்ல பேர், எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல பேர் வச்சு, பிறகு அதுல வர்ற வேறொரு வியாதி வருது பாத்தீங்களா, அதான் சொல்ல வந்தேன். அந்த ட்ரீட்மெண்ட்னால சைடு எஃபெக்ட் வருது. என்ன அழகான வார்த்தை பாத்தீங்களா, வேற வியாதி உண்டாகுதுங்க, அதுக்குத்தான் என்ன பேர் சொல்லிட்டாருங்க, அதனால சைடு எஃபெக்ட் வருது. சைடு எஃபெக்ட் வர வேண்டாம் சொன்னா நீங்க வேற நாட்டு வைத்தியம் பாருங்க. இங்கிலீஷ் வைத்தியத்துல சைடு எஃபெக்ட், அந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு பிபி, அதுக்கு ட்ரீட்மெண்ட், அதுக்கு சைடு எஃபெக்ட், கடைசியில அவரு டெத்து. கடைசியில இதுதாங்க இன்னைக்கு நடக்கிற நிலை. நீங்கள் அசூசியான காரியங்களை பகிரங்கமாக செய்தால் நீங்கள் அறியாத புதிய வியாதிகள் வரும். அளவு நிறுவையிலே மோசடி செய்தால் பஞ்சம் பட்டினி வரும். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இன்னைக்கு பஞ்சம் பட்டினி உலகத்துல பரவலா இருக்கு. காரணம் என்ன, அளவு நிறுவையில செய்யற மோசடி. அளவு நிறுவையில மோசடி செய்யாட்டா அவன் அகமக்குன்னு சொல்லுவாங்க உலகத்துல. எங்க அளந்தாலும் சரி நிறந்தாலும் சரி, புத்திசாலியா இருந்தா அதுல அவர் குறைச்சு வைப்பார். ஒரு ஒரு லிட்டர்னு சொன்னா 900 தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சாதாரண அதுக்கு ரொம்ப சீலெல்லாம் வச்சிருக்கும், சீலெல்லாம் வச்சிருக்கும், ஆனா அளக்கிறது இருக்கிறது கம்மியா தான் இருக்கும். சீல் வைக்கிற ஆளுக்கே இவர் சீல் வச்சு விட்டுருவார். சீல் வைக்கிற ஆளுக்கு எங்க சீல் வைக்கிறோம், வாயில, வாயில வைக்கிறதுக்கு சீல் உபயோகப்படுத்துறது பாக்கெட்ல, பாக்கெட்ல வச்சா வாய்க்கு வரும், வாய்க்கு வந்தா அது லூஸ் ஆயிடும். என்னென்ன ஆகுது எனக்கு சொல்ல தெரியும், ஆனா தேவையில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், படியில லிட்டர்ல என்னங்க கிலோவில பெட்ரோல் பங்க்ல அடிக்கிற அந்த பங்க் பம்ப் இருக்கு பாருங்க, அதுல இதுக்கு அது சீல் வச்சிருக்கோம். அப்பப்ப அது வந்து பாத்துட்டு போவாங்க. என்ன பாத்துட்டு போவாங்க, நம்ம அந்த கம்மியா வச்சது சரியா இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு போவாங்க. அளவு கம்மி வச்சுட்டு போயிருப்பார், அவரே வைப்பாருங்க. யார அளவை சரியா வைக்க வர்றாரோ அப்படின்னு நான் கேள்விப்படுறேன், யார் சரியா வைக்க வர்றாரோ அவரை கவனிச்சுட்டா, அவரை கவனிச்சுட்டா அவரே 100 மில்லி கம்மியா வச்சுட்டு போயிருவார். இது ஒரு எத்தனை சார், இதை செய்தால் என்ன வரும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அளவு நிறுவையிலே மோசடி செய்தால் பஞ்சம் பட்டினி வரும். ஜகாத் சரியாக கொடுக்காவிட்டால் மழை சரியாக பெய்யாது. இன்னைக்கு பாருங்க, மழை பெய்யற காலத்துல சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லா இடத்திலயும். அதே ராமநாதபுரம் ஜில்லா எப்பவுமே எங்களை வறுமை கோட்டுக்கு கொண்டு போங்க, வறுமை கோட்டுக்கு கொண்டு போங்கன்னு கேக்குற இடம். அதே மாதிரி மதுரை ஜில்லாவும் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு ராமநாடு மதுரை மோசம் ரெண்டும் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. அதே போல திருச்சி ஜில்லா போங்க, எங்க போங்க மழை இல்லை, அல்லது அதிகமா மழை பெஞ்சு அடிச்சுட்டு போயிடும். நெல்லு விளையாது, அல்லது நெல்லு விளைஞ்சு அறுக்கிற நேரத்துல என்ன செய்யும், அதிகமா மழை பெஞ்சு அடிச்சுட்டு போயிடும். இது ரெண்டுமே ஜகாத் சரியா கொடுக்காத காரணத்தினால வருதுன்னு மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல. இந்த கொஞ்ச நஞ்சம் மழை பெய்யுது பாருங்க, சில சமயத்துல மழை பெஞ்சிருது, அறவே பெய்யாம இருந்தா ஒண்ணுமே நடக்காது, கொஞ்ச நஞ்சம் மழை பெஞ்சிருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மழை உங்களுடைய ஆடு மாட்டுக்காக அல்லாஹ் பெய்ய வைக்கிறான். உங்களுக்கு பெஞ்ச மழை இல்லது, நீங்க தான் தப்பு செய்தீங்க, உங்களுக்கு மழை தேவையில்லை. உங்க ஆடு என்ன தப்பு செஞ்சிச்சு, உங்க கோழி என்ன தப்பு செஞ்சிச்சு, உங்க பூனை என்ன தப்பு செஞ்சிச்சு, உங்க பசுமாடு என்ன தப்பு செஞ்சிச்சு, அதுக்காக அல்லாஹ் மழை பெய்ய வைக்கிறான். அந்த தண்ணி தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ஆட்டு மாட்டுக்கு நம்ம தண்ணி கட்டல, நமக்குத்தான் ஆடு மாடு தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கு சகோதரர்களே. அதன் காரணமாகத்தான் நமக்கு தண்ணி கிடைக்குது, நம்ம காரணத்தினால் அதுக்கு தண்ணி கிடைக்கல. இது ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே சகோதரர்களே, சரியத்துக்கு மாறாக நடந்தால் அதன் காரணமாக உலகத்தினுடைய நிர்வாகத்தை அல்லாஹ் தலைகீழாக்கி விடுவான். பிறகு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. அதைத்தான் நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஷரியத்தினுடைய அடிப்படையிலே ஆண்களும் வாழ வேண்டும், பெண்களும் வாழ வேண்டும். பெண்களுக்கு நான் சொன்னேன், தங்களுடைய வீடுகளிலே இதுவரை இல்லை என்றால் போகட்டும், இனிமேலாவது நம்ம வீட்டுல ஒரே ஹால் இருக்கு அல்லது ரூம் இருக்கு, அதுல ஒரு இடத்தை குறிச்சு வச்சு இது தொழுகிற இடம் என்று சொல்லுங்க. தொழுகிற இடம் சொல்லுங்க. அப்படி சொன்னா என்ன ஆகும், குழந்தைக்கெல்லாம் தெரிஞ்சிடும், இது தொழுகிற இடம், இது தொழுகிற இடம், இது தொழுகிற இடம். நாளைக்கு அந்த குழந்தை தொழுகையாளி ஆகும் சகோதரர்கள். இப்ப தொழுகின்னா என்ன நினைச்சு வச்சிருக்காங்க, பள்ளிவாசலுக்கு போனா தான் தொழுகை, இல்லாட்டா இல்லை. வீட்டுல தொழுவா எங்க வேணாலும் தொழுவாங்க, இல்லாட்டா இல்லை. நீங்க தொழுகிற இடம் வீட்டுல சொன்னால் எப்ப, ஏன்னா வீட்டுல சமையல் ரூம் இல்லாத வீடு இருக்கா, சாப்பிடுற இடம் இல்லாத ரூம் இருக்கா, பெட்ரூம் இல்லாத ரூம் இருக்கா, எல்லா ரூமும் இருக்கு, பிரேயர் ரூம் மட்டும் ஏன் இல்லை? பிரேயர் ரூம் மட்டும் ஏன் இல்லை சோதரிகள்? இருக்கணும், இல்லாட்ட நம்ம வீடுகள்ல இருக்கிற இடத்துல உண்டாக்கணும். உண்டாக்கிட்டு குழந்தைகளுக்கு சொல்லணும், அங்க போகாதே, அது தொழுகிற இடம். ரமதானுடைய மாதத்திலே தாய்மார்கள் எத்திக்காப் இருக்கலாம். எப்படி எத்திக்காப் இருக்கிறது? மஸ்ஜித் வந்து எத்திக்காப் இருக்க முடியாது, பெண்கள் மஸ்ஜிதுக்கு வர்றது அது உசிதம் அல்ல என்று அதற்கு ஆயிஷாவுடைய காலத்திலேயே, அதற்கு உமருடைய காலத்திலேயே அது முடிவு செய்யப்பட்டு போன விஷயம். இன்றைக்கு யாராவது பெண்களை மஸ்ஜிதுக்கு வரலாம் என்று சொன்னால் அவர்கள் இந்த உலக நாகரிகத்தோடு ஒத்து போக விரும்புறாங்க, உலக நாகரிகத்தோட ஒத்து போக விரும்புறாங்க. அங்க வர்றாங்களே, இங்க வர்றாங்களே, பாரிஸ்ல வர்றாங்களே, லண்டன்ல வர்றாங்களே, இவர் லண்டன்ல பிறந்திருக்கிறாரு, லண்டன்ல வர்றாங்க, அதுக்கு என்ன காரணம் என்ன, அது சரியா தப்பா, அதை பத்தி இல்லைங்க. நம்ம ஊர்ல தேவையில்லை, நம்ம ஊர்ல பெண்கள் வீட்டுல தொழுகட்டும், வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் தங்களுடைய வீட்டுல இடம் வச்சுக்கொள்ளணும், பெண்கள் வரலாமா வேண்டாமாங்கிற அது அடுத்தது இருக்கட்டும். பெண்கள் நம்ம ஆண்கள் தான் அதை செய்யணும், வீட்டுல தொழுகிறன்னு குறிச்சு வைங்க, குழந்தைகள் சுத்தம் இல்லாம அங்க போக வேண்டாம்னு சொல்லி வைங்க. ஏதாவது ஒரு சின்ன தடுப்பு முடிஞ்சா, சும்மா ஒரு பாய் விரிச்சு வச்சா போதும், அந்த இடத்துக்கு மட்டும் போக கூடாது, அந்த இடத்துல தொழுகிற நேரத்துக்கு போகணும் என்றால் வீட்டுள்ள சின்ன குழந்தை கூட, பேச ஆரம்பிக்கிற குழந்தை கூட அது தொழுகிற இடம் தெரியும். தொழுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் என்று புரியும், தொழுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் என்று புரியும். எனவே தாய்மார்களே, வீட்டுல அஞ்சு நேரம் தொழுங்க, குழந்தைகளை தொழுக சொல்லுங்க, குழந்தைகளை மார்க்க முறைப்படி பழக்குங்க. குழந்தைகளை தூங்குறதும் சரி, எழுந்திருக்கிறதும் சரி, உடை போடுறதும் சரி, உலகத்தினுடைய ஆசையெல்லாம் பழக்கிறீங்களே தாய்மார்களே, உலகத்தினுடைய ஆசை. பிறந்த குழந்தைக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியாதுங்க, குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, இன்னும் அது பார்க்க ஆரம்பிக்கல, பேச ஆரம்பிக்கல, ஒண்ணுமே தெரியாது. நல்ல அழகான டிரெஸ் போட்டு, அழகா பவுடர் அடிச்சு, அதுக்கு பொட்டு வச்சு, கன்னத்துல ஒரு பொட்டு வச்சு, தலையில பூ வச்சு, அது வச்சு இது வச்சு, காலில் கொலுசு போட்டு, என்னென்ன சொல்ல எனக்கு சொல்ல தெரியாது, இவ்வளவெல்லாம் போட்டு அந்த குழந்தைய பாருங்க. அந்த குழந்தைக்கு மானசீகமாக உலகத்தினுடைய ஆசையை நீங்கள் உண்டு பண்ணுகிறீர்கள் தாய்மார்கள். குழந்தை அழகா பார்க்க வேண்டாம்னு சொல்லல, குழந்தைக்கு உலகத்துடைய ஆசை உண்டு பண்ணி கடைசியில குழந்தை உலகத்திலே தத்தளிக்கிற மாதிரி செய்து விடாதீர்கள். அந்த குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனேயே குழந்தைக்கு கடைக்கு போலாமா, டிரஸ் வாங்கலாமா, அது வாங்கலாமா, முடி வாங்கலாமா. ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதல்ல போயிருந்தேன், அப்போ நம்ம வீட்டுல ஒரு குழந்தை சொல்லுது, மாமா நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாத்தீங்களா என்னன்னு கேட்டேன், ஷராரா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா ஷராரா, எனக்கு புரியவே இல்ல, தமிழா இங்கிலீஷா அரபியா என்ன ஷராரா? அப்புறம் தான் கேட்டா ஒரு டிரெஸ் கொண்டு வந்து காமிச்சு, இதுதான் ஷராரா. உலகத்துல புதுசு புதுசா வருது, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்தா அது முதல்ல பெரிய டவுன்ல பம்பாயில கல்கத்தால வந்த ஒரு நாகரிகம் முதல்ல நம்ம ஊர் மாதிரி உள்ள ஊருக்கு வந்துடும். நேரம் அங்கிருந்து என்ன ஆகுதுங்க, நம்ம இம்போர்ட் பண்றது இங்கதான், நேரம் இங்க வந்துடும். நமக்கு தெரியாது, நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, அது வந்துச்சே பாத்தீங்களான்னு. எங்க வந்துச்சு? மும்பையில. மும்பையில வந்தது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், அது வருது வயிறு வழியா வீட்டுக்கு வருது, பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வயர் வருது பாத்தீங்களா, அந்த வயர் வழியா வீட்டுக்கு வந்துருது. மும்பையில வர்றது இங்க வீட்டுக்கு வருது, கல்கத்தால வருது இங்க வீட்டுக்கு வருது, எல்லாம் வீட்டுக்கு வர. சகோதரர்களே, குழந்தையை ஆசை உள்ளவர்களாக ஆக்காதீர்கள் தாய்மார்களே. ஆசை உள்ளவர்களாக ஆக்கினால் அந்த ஆசை முடிவடையாது. ஆசையை மார்க்கப்படிதான் முடிவடைக்க வேண்டுமே தவிர நம்முடைய இஷ்டப்படி முடிவடைக்க முடியாது. எனவே மார்க்கப்படி வாழ வேண்டும். மார்க்கத்துக்கு புறம்பான அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீங்க ஞாபகம் வச்சு, தொப்பு போடாம தொழுகிறேன், அது செய்யாம தொழுகிறேன், இது செய்யாம தொழுகிறேன். சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் கட்டுக்கோப்பான மார்க்கம். நம்ம மார்க்கத்துல யாரும் வந்து இடையில ஊடுருவ முடியாது. நம்முடைய மார்க்கம் அவ்வளவு கட்டுக்கோப்பானது, அதை யாரும் என்ன செய்ய முடியாது, அதை உடைச்சிட முடியாது, அதை யாரும் தகர்த்திட முடியாது. 1400 வருஷத்துக்கு முன்னால இருந்து அப்படியே கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு யாரோ செய்யறாங்க செய்யல, அது வேற விஷயம். ஆனால் நீ செய்யறதெல்லாம் குரான்ல இருக்கா சோதர்களே? குரானிலே மனிதர்களுக்கு தேவையான அஸ்திவாரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குமே தவிர ஒன்னொன்னு சொல்றதா இருந்தா 30 ஜுசு எங்கிருந்து போதும் சகோதரர்களே? 300 பத்தாது, 3000 ஜுசு இருந்தா கூட போதாது. எல்லாவற்றையும் விலாவரியாக குரானிலே சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், மார்க்கத்துடைய அடிப்படைகளை குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய வியாக்கியானமாக ஹதீஸ் இருக்கிறது, அந்த குரான் ஹதீஸுக்கு வியாக்கியானமாக இமாம்கள் தங்களுடைய சட்டங்களை தொகுத்து தந்திருக்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர நாம இமாம்களை அல்லான்னு சொல்லல, இமாம்களை ரசூலுன்னு சொல்லல, இமாம்கள் தான் எங்களுக்கு நபின்னு சொல்லல, நபி சொன்னதை இமாம்கள் சொல்லுகிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு, இப்ப பாருங்க உதாரணமா, என்னோட சப்தம் அது வரைக்கும் கேட்கும், அங்க சவுண்ட் பாக்ஸ் கட்டி இருக்கு, அங்க சவுண்ட் பாக்ஸ் கட்டி இருக்கு, சவுண்ட் பாக்ஸ்ல ஒருத்தர் கேட்கிறார், அவர் நான் சொல்றத கேட்கிறாரா, சவுண்ட் பாக்ஸ் சொல்றத கேட்கிறாரா? சவுண்ட் பாக்ஸ் சொல்லுது, நான் சொல்றதான் சவுண்ட் பாக்ஸ் பெருசாக்கி தருது அவ்வளவுதான். அதே போல குரான் ஹதீஸில் உள்ளதைத்தான் இமாம்கள் தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறார்களே தவிர வேறொன்றுமில்லை. ஒரு விஷயம் நான் சொல்றேன் என் சகோதரர்களே, நன்றாக ஞாபகத்தில் வைக்கணும். யாரெல்லாம் மார்க்கத்தை விட்டார்களோ, இஸ்லாத்தை விட்டார்களோ, ஈமானை விட்டார்களோ, ஷரியத்தை விட்டார்களோ, அவங்க ஷரியத்தை விடுறேன்னு சொல்லி விடமாட்டாங்க, ஈமான விடுறேன்னு சொல்லி விடமாட்டாங்க. ஷைத்தான் ரொம்ப கெட்டிக்காரன், ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி ஷைத்தான் கெட்டிக்காரன். உங்ககிட்ட இருக்கிற சைத்தான் சாதாரணமான ஆளா இருந்தா, என்கிட்ட இருக்கிற சைத்தான் என்ன மாதிரி கொஞ்சம் விவகாரமான ஆளா இருப்பான். என்கிட்ட இருக்கிற சைத்தான் என்ன மாதிரி கொஞ்சம் கெட்டிக்காரத்தனம் இருக்கணும். யார் யார் கெட்டிக்காரங்களோ அவங்ககிட்ட இருக்கிற சைத்தானும் கெட்டிக்கார சைத்தானா இருப்பாங்க. ஏன்னா அவங்களை கெடுக்கிறதுக்கு அது மாதிரி சைத்தான் தேவை, அந்த சைத்தான் இருப்பா எல்லார்ட்டும். பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அறிவாளிகள் அவங்க கேட்கிற கேள்வி அப்படி இருக்கும். அதனாலே ஒருத்தனை கெடுக்கணும்னு சைத்தான் நினைச்சால், ஈமானை விட்டே தூரமாக்கணும் என்று சைத்தான் நினைச்சால், சரியத்தே இல்லாமல் அவன் குஃபுருக்கு போய் சேரணும், சிறுக்கு போய் சேரணும் நினைச்சா, முதல்ல சைத்தான் ஈமானை விடுன்னு சொல்ல மாட்டான், இஸ்லாத்தை விடுன்னு சொல்ல மாட்டான், குரானை விடுன்னு சொல்ல மாட்டான், புகாரி முஸ்லிமை விடுன்னு சொல்ல மாட்டான், முதல்ல மதுஹப விடுன்னு சொல்லுவான். மதுஹப விட்டவங்க கடைசியில இஸ்லாத்தே விட்டுருவாங்க சோதர. இது ஒண்ணு ரெண்டு இல்ல. மௌலானா முஹம்மது ஹுசைன் பட்டாலவி, டெல்லிக்கு பக்கத்துல பட்டாலான ஒரு ஊர் இருக்கு, இப்ப நம்ம பக்கத்து நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு பட்டாலாங்கிற ஊர். மௌலானா முஹம்மது ஹுசைன் பட்டாலவி தன்னுடைய, அவர் சொல்றார், முதல்ல கைர முக்கல்லிதா இருந்து மதுஹப் இல்லை, இமாம்கள் இல்லை என்று 25 வருஷ காலம் சொல்லிக் கொண்டிருந்தார். 25 வருஷ காலத்துக்கு பிறகு அவர் திரும்ப இமாம்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார். இமாம்களை பின்பற்ற ஆரம்பிச்ச பிறகு அவர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? யாரெல்லாம் ஷரியத்துக்கு முரணாக ஈமானுக்கு மாறாக போக போகிறார்களோ அவர்கள் விடுகிற முதல் காரியம் இமாம்கள் தான். எப்ப இமாம்களை விடுவாங்க? இமாம்களை விட்டுட்டு விட்டுட்டு கடைசி ஹதீஸ பாப்பாங்க, ஹதீஸ்ல முன்னுக்கு பின் முரணா தெரியும். அப்புறம் கடைசியில என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், அவர் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல, இந்த புகாரி முஸ்லிம் போன்ற குப்பை கிதாபுகள் தான், கிதாபுகளால் தான் நம்முடைய மார்க்கம் கெட்டு போனது என்று சொல்லுகிறார். அவர் இதுக்கு அரபி படிச்சவர், ஆனா ஒரு மௌலிங்கிற சனது உள்ளவர் இல்லை. அவரும் டெல்லிக்கு பக்கத்தில் உள்ளவர் தான். அவர் சொல்றார், புகாரி முஸ்லிம் போன்ற குப்பை கிதாபுகளும் இந்த மௌலிகள் போன்ற அயோக்கியர்களும் தான் இந்த மார்க்கத்தையே கெடுத்து விட்டார்கள். அந்த கிதாபுகளும் இந்த மௌலிகளும் சேர்ந்த மார்க்கத்தை கெடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப சொல்லி சொல்லி எங்க போவார்? அவர் கடைசி குஃபருக்கு போயிடுவார், ஈமான விட்டு போயிடுவார். ஏன் காரணம் என்ன சகோதரர் தெரியுமா? புகாரியினுடைய ரிவாயத்துகளை எடுத்து பார்த்துக்கிட்டே வருவார். எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தா புகாரி ஷெரீஃபில் ரிவாயத் இருக்கும், ஒரு கூட்டத்தினர்கள் மின் உக்கையிலின் அவர் உரையினத்தை மதீனாவுடைய சூழ்நிலை அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால வயிற்று போக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க போய் இந்த இடத்துல ஒட்டகங்கள் இருக்கு, அந்த ஒட்டகங்கள் இருக்கிற இடத்துல போய் நீங்க தங்குங்க. அமருஹும் பி அல்பானிஹா வ அபுவாலிஹா, அவர்களுக்கு சொன்னார்கள் அந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் அதனுடைய மூத்திரத்தையும் குடிக்கும்படி சொன்னார்கள். இப்ப மூத்திரத்தை குடிக்கலாமா? அது உடல் வியாதியை போக்குமா? இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது, மா ஜஅலல்லாஹு ஷிஃபா உம்மத்தி ஃபீமா ஹர்ரமஹுல்லாஹ் அவ் கமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹராமாக்கன வஸ்துவிலே அல்லாஹு தஆலா சுகம் வைக்கவில்லை. ஹராமாக்கன ஒன்னை சாப்பிட்டா சுகம் எப்பவும் கிடைக்காது. ஹராமாக்கன ஒரு பொருளை கொண்டு வியாதி நீங்காது, அல்லாஹு தஆலா அப்படி வைக்கல. இப்ப மூத்திரம் ஹராமா இருக்கும் போது, நஜிசா இருக்கும் போது அதை குடித்தால் எப்படி வியாதி போகும்? ஆனா புகாரி ஷெரீஃப்ல ரிவாயத் இருக்கு. சரி, அதே புகாரி ஷெரீஃப்ல திருமதியில, புகாரியில இருக்கு ஒரு இடத்துல, ஆனா திருமதியில இருக்கிற ரிவாயத்தை ஞாபகத்தில் இருக்கு. அந்த ரிவாயத்தில் இருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் போது மின் கைரி ஹௌஃபின் வலா மத்தரின், எந்த பயமும் இல்லாமல், அல்லது பெரிய மழை பெய்து வெளியே போக முடியாத நிலை என்று ஒன்று இல்லாமல், பயங்கரமான சூழ்நிலை என்றும் ஒன்று இல்லாமல், எதுவுமே இல்லாமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில ஊர்ல இருக்கும் போதே ஜமா பைன துஹ்ரி வல் அஸ்ரி வல் மக்ரிப் வல் இஷா, லோஹரையும் அசரையும் சேர்த்து தொழாங்க, ஜம்மு செய்தாங்க, மகரிபி இஷாமி ஜம்மு செய்தாங்க. ஊர்ல இருக்கும் போது ஜம்மு செய்யலாமா? அதுவும் எந்த பயமும் இல்ல, ஹௌஃபும் இல்ல, மத்தரும் இல்ல. மின் கைரி ஹௌஃபின், திருமிதி ரிவாயத்துல மின் கைரி ஹௌஃபின் வலா மத்தரின், பயமும் இல்ல மழையும் இல்ல சொல்ல தொழுதாங்க. இப்ப இது மாதிரியான ரிவாயத்துக்கள் எல்லாம் பார்த்தா அதே புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்துல இருக்கு. அதற்கு அபு அய்யூப் அன்சாரியுடைய ரிவாயத்து இருக்கு, ஆரம்ப ஜுசூலே முதல் ஜுசூலே இருக்கு. அபு அய்யூப் அன்சாரி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கிபிலாவை முன்னோக்கி, கிபிலாவை முன்னோக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். பீஷாபுக்கு இருக்கும் போது மலஜலம் கழிக்கும் போது கிபிலா லா தஸ்தக்பிலுல் கிபிலத வலா தஸ்தத்பிருஹா, லா தஸ்தக்பிலுல் கிபிலத வலா தஸ்தத்பிருஹா, கிபிலாவை முன்னோக்கவும் வேண்டாம், கிபிலாவுக்கு முதுகு காட்டி உட்கார வேண்டாம். பீஷாபாகான செய்யும் போது மலஜலம் கழிக்கும் போது அப்படி உட்காராதீங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு புகாரி ஷெரீஃபில் இருக்கு ரிவாயத் இது, பல் ஷர்ரிகு அவ் கர்ரிபு, கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி உட்காருங்கள், கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி உட்காருங்கன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம மேற்கு நோக்கி உட்கார்ந்தா என்ன ஆகும், கிபிலா முன்னோக்கி உட்கார்ந்ததாகுமா இல்லையா? கிழக்கு நோக்கி உட்கார்ந்தா கிபிலா பின்னோக்கி உட்கார்ந்ததாக ஆகும், மேற்கு நோக்கி உட்கார்ந்தா கிபிலா முன்னோக்கி உட்கார்ந்தாக. அப்ப புகாரியில இப்படி ரிவாயத்திருக்கிறே, ஆகையினாலே புகாரியில ஒட்டகத்தினுடைய மூத்திரத்தை கொண்டு குடிக்க சொல்லி ரிவாயத்திருக்கிறே, ஆகையினாலே திருமதியில ஊர்லயே இருக்கும்போது ரசூலுல்லா எந்த பயம் இல்லாம லோஹர் அசரே மகரிபிஷா ஜம்மு செய்தாங்க இருக்குதே, ஆகையினால இதுவெல்லாம் குப்ப கிதாபுன்னு சொல்ல போற நீ நாளைக்கு. யார் ஆராய்ச்சி இல்லாம புகாரி முஸ்லீம் சொல்லி இருக்கிறாங்களோ இதுக்கு பதில் தெரியாதவங்களுக்கு அப்ப சொல்லுவாங்க, புகாரியில் இருக்கிற ரிவாயத்து சரியில்லை, ஆகையினால புகாரி சரியில்லை, முஸ்லீம் ஷெரீஃப் தெரியலை, திருமதி ஷெரீஃப் சரியில்லை, அது சரியில்லை. பின்ன எது சரி? குரான் தான் சரி. குரான்லயே உங்களுக்கு புத்தி ஒத்துக்காத எத்தனையோ விஷயம் சொல்ல முடியும், உங்க புத்திக்கு ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காது? புத்தி இருந்தா தானே ஒத்துக்கும். கொஞ்சம் யாவிக்கணும். ஒரு அஜர் சொன்னாரா, அந்த காலத்துல கோழின்னா ரொம்ப விசேஷம், இந்த காலத்துலதான் எல்லா இடத்துலயும் கோழி தான் வைக்குது. அந்த காலத்துல ஆட்டுக்கறி தான், எல்லா ஆட்டு இறைச்சி கிடைக்கும், கோழி இறைச்சின்னு ரொம்ப விசேஷம். ஒருத்தர் வந்து அஜரத்துக்கு சாப்பாட்டுக்கு சொன்னாரா, அஜரத்து நாளைக்கு மத்தியானம் எங்க வீட்டுல சாப்பிடுங்க. அஜர் சொன்னாராம், கோழி இறைச்சி வேண்டான்னு சொன்னாராம், கோழி இறைச்சி வேண்டாம். அவர் கேட்டாரா, ஏன் அஜரத்து பத்தியமா சாப்பிட மாட்டேங்கிறான் சொன்னாரு, கிடைக்கிறது இல்லை அதனால சாப்பிடறது இல்லை. அது மாதிரி புத்திக்கு ஒத்துக்காது, ஏன் அது இல்லை அதனால ஒத்துக்காது. சோதர்களே, இதே போல முடிக்க போகிறேன். குரானில அத்தனை இருக்கா? அபு ஹனீஃபான் இருக்கா? அது என்ன கொடுமையா இருக்கு, உன் பேர் குரான்ல இருக்கா? நீ சொல்றத கேட்டு நடக்க சொல்றியே. இந்த புஸ்தகத்தை எல்லாம் படிக்கிறவங்க எந்தெந்த புஸ்தகம் அவங்க சார்பா வருதோ அந்த பேரால சொல்ல விரும்பல, சொர்க்கம்னு பேர் இருக்கும், அப்புறம் என்னங்க பேரு, உணர்வுன்னு பேர் இருக்கும், என்னன்னோ இருக்கும் போட்டுங்க. இந்த பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அதுல இருக்கிறத பார்த்து இவர் சொல்றாரு, பாத்தீங்களா இதுல எழுதியிருக்க ஹதீஸ்ன்னு. அந்த ஹதீஸ் தமிழ்ல பாத்திருக்கிறார், எங்க பார்த்தாருங்க? நான் பார்த்தேன் எதுல, ஒருத்தர் சொல்றார், நான் முஸ்லிம்ல ஏழாவது ஜுசுல பார்த்தேன். எங்கடா முஸ்லிம்ல ஏழாவது ஜுசு இருக்கிற, தமிழ்ல போட்டிருக்கிறான் ஏழாவது ஜுசு. தமிழ்ல பார்த்தா என்ன விளங்கும், ஒட்டக மூத்திரத்தை குடின்னு விளங்கும். நீ பாப்ப, ரசூலுல்லா ஒட்டக மூத்திரம் குடிக்க சொன்னாங்க, அப்ப ஆடும் ஒட்டகமும் ஒண்ணுதான், அப்படி நீ என்ன குடிக்க போற? இப்போ இவர் பாப்பாரு புகாரில ஒட்டக மூத்திர ரிவாயத்தை பார்த்துட்டு இவர் நாளைக்கு பாப்பாரு, நம்ம ஊர்ல நல்ல தண்ணிக்கு பஞ்சமா இருக்கு, ஆடு நிறைய ரோட்ல மேயுது, அதனால ஆட்டு மூத்திரம், அதுல ஒட்டக மூத்திரம் குடிக்க சொல்லி வந்திருக்கு, அதனால இதுவும் குடிக்கலாம். சோதர்களே, எல்லாத்தையும் கியாஸ் செஞ்சா அது மாதிரி இது மாதிரி அது மாதிரி இது மாதிரி இல்லை, அதற்கு அடிப்படை இருக்கிறது அதை வகுத்தவர்கள் தான் இமாம்கள். எனவே குரான் நான் சொல்லுவதுண்டு, ஒரு விஷயம் முக்கியமாக புரியணும். குரான் இருக்கான்னு கேட்கறீங்களே, இந்த குரான் ரசூலுல்லா காலத்தில் இப்படி சேர்த்து வைக்கப்பட்டிருந்துச்சா? உங்களால் காட்ட முடியுமா? உங்களால் காட்ட முடியுமா? யார் கேட்கிறாங்களோ குரான் இருக்கான்னு அவங்க நோக்கி கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய விஷயம் கேட்டுட்டேன், இதுவரைக்கும் யாரும் பதில் சொன்னதே இல்லை. பதில் சொன்னதும் இல்லை, பதில் எழுதுனதும் இல்லை, எந்த பத்திரிகையிலும் பதில் வந்ததும் இல்லை. நான் ஒரு இடத்துல இல்லை, பல இடத்துல தராவி 20 ரக்காத்துன்னு பேசியிருக்கிறேன், 20 ரக்காத்து நிரூபிச்சிருக்கிறேன். 20 ரக்காத்து இல்லை, 8 தான் தராவி என்று நீங்க நிரூபிச்சால் நான் இந்தியாவில பேசும்போது சொல்லியிருக்கிறேன், 8 லட்சம் ரூபாய் தருவேன், 8 லட்சம் ரூபாய். இன்னைக்கு அந்த வாக்கில மாறல, நீ நிரூபிச்சா 8 லட்சம் ரூபாய். சிங்கப்பூர்ல போயிருந்தேன், அங்க சிங்கப்பூர்ல பேசும்போது சொன்னேன், இந்தியாவில 8 லட்சம் ரூபாய், சிங்கப்பூர்ல நீ நிரூபிச்சா 8 லட்சம் என்னங்க வெள்ளி. ஒரு வெள்ளி இன்னைக்கு 28 ரூபாய், 30 ரூபாய், 8 லட்சம் வெள்ளி, 30 பெருக்கிங்க 8 24 லட்சம் ரூபாய் வரட்டும் தர தயார், நிரூபிச்சா. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஏனென்றால் குரானை ஹதீஸை இமாம்களுடைய சொல்லை ஆதாரங்களை பார்த்து எங்களுடைய பெரியார்களும் நாதாக்களும் விளங்க வைத்து உண்மையை விளங்கிய காரணத்தினால சொல்லுகிறேன், 20 ரகாத்து தராவி என்பது உண்மை. இது யார் சொன்னது? 20 ரகாத் ஹதரத் உமர் சொன்னாங்க. ஹதரத் உமர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த குரானை நீ கையிலே வைத்திருக்க கூடாது. புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில், புகாரி ஷெரீஃபில் இரண்டாவது பாகத்தில் ரெண்டாவது ஜில்தில ரெண்டாவது பாகத்தில் 742 பக்கத்தில் ரிவாயத்திற்கு ஹஜரத் அபூபக்கர் ஹஜரத் உமர் இரண்டு பேரும் இருந்து கொண்டு என்னை கூப்பிட்டு அனுப்பினார்கள். என்னை கூப்பிட்டு அனுப்பினார்கள், நான் போனேன். அப்பொழுது ஹஜரத் அபூபக்கர் சொன்னார்கள், யமாமாவிலே நடந்த யுத்தத்திலே குரானை மனனம் செய்த நிறைய பேர் ஷஹீதாகி விட்டார்கள். இப்படியே விட்டால் குரானை மனனம் செய்தவர்கள் போய்விட்டால் குரான் என்ன ஆகும்? எனவே குரான் பல இடங்களிலும் துண்டு துண்டாக பல பேர் இடத்திலே இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து முழு குரானையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று ஹஜரத் உமர் என்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் உமர் இடத்திலே கேட்டேன், அபூபக்கர் சொல்லுகிறார்கள், ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே நான் இந்த ரிவாயத்து சும்மா அங்கிருந்து கட்டிக்கிட்டு வந்த ரிவாயத்து இல்ல, புகாரி ஷெரீப் இரண்டாவது ஜில்து 742 பக்கத்துல பாருங்க. நான் உமர் இடத்திலே கேட்டேன், ரசூல்லா செய்யாத யாரும் செய்ய மாட்டாங்க, இவங்க செய்ய மாட்டாங்களா? ரசூல்லா சொல்லாத இவங்க செய்ய மாட்டாங்களா? ஹஜரத் அபூபக்கர் உமர் செய்வாங்களா? ஹஜரத் ஜெயித் இப்னு சாபித் செய்வாங்களா? ஹஜரத் உஸ்மான் செய்வாங்களா? சஹாபாக்கள் செய்வாங்களா? சஹாபாக்கள் செய்திருக்கிற எந்த காரியம் ரசூல்லா சொன்னதுக்கு மாறாக இருந்திருக்க முடியாது. ஹஜரத் அபூபக்கர் சொல்லுகிறார்கள், உமர் என்னிடத்திலே சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், நான் உமர் இடத்திலே கேட்டேன், நீங்கள் எப்படி செய்ய துணிகிறீர்கள் என்று நான் அபூபக்கர் ஆகிய நான் உமர் இடத்தில் கேட்டேன். உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் சத்தியமாக இது நல்லது, நீங்க செய்யுங்க, குர்ஆன் ஒன்னு சேருங்க, குர்ஆன் ஒன்னு சேருங்க. ஹஜரத் அபூபக்கர் சம்மதிக்கல. ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ் ஒன்னு சேர்க்கல, நாம எப்படி ஒன்னு சேர்க்கிறது? அதனால சேர்க்க முடியாதுன்னு ஹஜரத் அபூபக்கர் சொல்லிட்டாங்க. ஹஜரத் உமர் என்ன சொன்னாங்க? ஹதா வல்லாஹி கைர், ஹதா வல்லாஹி கைர், ஹதா வல்லாஹி கைர், அல்லாஹ்வின் சத்தியமாக இது நல்லது, இது நல்லது. பலம் யசல் யுராஜுனி என்னிடத்திலே சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஹத்தா ஷரஹல்லாஹ் சத்ரி, அல்லாஹ் தஆலா ஹஜரத் உமர் சொல்லுவது சரிதான் என்று என்னுடைய மனதிலே போட்டு விட்டான், மனதை விரிவுபடுத்தி தந்து விட்டான். இப்ப நான் குர்ஆனை ஒன்று சேர்த்து நினைக்கிறேன், ஆகையினாலே ஜெயித் இப்னு சாபித் ஆகி நீங்கள் குர்ஆனை ஒன்று சேருங்கள். இன்னக ஷாபுன் ஆகிருன், நீங்கள் வாலிபராக இருக்கிறீர்கள், நல்ல புத்திசாலியாக இருக்கிறீர்கள், உங்களின் மீது எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை, உங்களுக்கு உங்களால செய்ய முடியும். நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிற வகையை நீங்கள் எழுதி கொண்டிருந்தீர்கள், ஆகையினாலே இப்ப குர்ஆனை ஒன்று சேர்க்கிற வேலை நீங்க செய்யுங்கன்னு ஹஜரத் அபூபக்கர் ஹஜரத் உமர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹஜரத் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஹஜரத் ஜெயித் என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா? கைஃப தஃபாலு ஷையன் லம் யஃபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் செய்யாத காரியத்தை நீங்க ரெண்டு பேரும் எப்படி செய்வீங்க கேட்டா. அதே கேள்வியை சத்தியமாக நல்லது நீங்க செய்யுங்க. செய்யாத ஒரு வேலையை செய்ய சொல்றது, அவர்கள் ஒரு மலையை தூக்கி வேற இடத்துல வைக்க சொல்லி இருந்தால் அது எனக்கு லேசாக இருந்திருக்கும். ஆனா குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஒன்னு சேர்க்கல, இவங்க ஒன்னு சேர்க்க சொல்றாங்களே, எனக்கு கஷ்டமா தெரிஞ்சு. ஹத்தா ஷரஹல்லாஹ் சத்ரி, அல்லாஹ் என்னுடைய மனதை விசாலமாக்கினான், பிறகு நான் குர்ஆனை ஒன்னு சேர்த்தேன். அந்த ரிவாயத்தில் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆனை ஒன்னு சேர்க்கல இல்ல, ஹஜரத் அபூபக்கர் தான ஒன்னு சேர்த்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்னு சேர்க்க சொன்னாங்களா? எங்கேயாவது இருந்தா நாளைக்கு வந்து பதில் சொல்லணும், சும்மா சொல்லு சொல்லுன்னு யார்த்தவாது கேட்டுட்டு இருக்க கூடாது. யாருக்காவது தைரியம் இருந்தால், நான் சும்மா அப்படி சொல்லிட்டு போயிடல, நான் திண்டுக்கல்ல தான் இருப்பேன், எங்க ஓடி போக மாட்டேன். யாருக்காவது தைரியம் இருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே குர்ஆனை ஒன்று சேர்க்க சொன்னதாக நிரூபித்தால் நான் உங்க மதுகம். ரசூலுல்லாஹ் காலத்திலே குர்ஆனை ஒன்று சேர்க்கல, சேர்க்கவும் சொல்லல என்பது ஹஜரத் அபூபக்கர் ஹஜரத் உமர்த்து கேட்டாங்க, ஹஜரத் ஜெயித் ஹஜரத் அபூபக்கர் உமர்த்து கேட்டாங்க. கைஃப தஃபாலு ஷையன் லம் யஃபல் ரசூல், ரசூலுல்லாஹ் ஒண்ணு சேர்க்க சொல்லல, இவங்க ஒண்ணு சேர்த்தாங்களா இல்லையா? சில காரியங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சாடை மாடியாக சொல்லி போன காரியங்களை பின்னாலே வந்த வரிசையிலார்கள். அந்த வரிசையில உள்ளதுதான் தராவீகும், அந்த வரிசையில உள்ளதுதான் ஏழையே பிறக்க எத்தனையோ காரியங்கள், அந்த வரிசையில உள்ளதுதான் அதற்கு பின்னாலே வந்தவர்கள் சொன்ன மதுஹபுகளும். சரிங்க, குர்ஆன் ஏழு மொழியில இறங்குச்சு. 742 பக்கத்துல மேல சொன்ன ரிவாயத் பார்க்கணும், ரெண்டாவது ஜில்துல புகாரியில 746 பக்கத்துல இந்த ரிவாயத் பார்க்கணும், அதுக்கு அடுத்து நாலு பக்கம் தள்ளி பார்க்கணும், அதே ரெண்டாவது ஜில்துல ஹஜரத் உஸ்மான் ஏழு கிராத் ஆதர்பீஜான் யுத்தத்துல நிறைய பேர் குர்ஆன்ல பலவிதமான பல முறையில ஓதி கொண்டிருந்தது பார்த்து ஹஜரத் ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஏழு வகையாக குர்ஆன் ஓதப்படுகிறது. உன்சிலல் குர்ஆன் அலா சபாத்தி ஹருஃபின், குர்ஆன் ஏழு வகையாக இறக்கப்பட்டிருக்கு. ஏழு வகைன்னா என்ன அர்த்தம்ங்க பாருங்க, மதராஸ்ல பேசுற தமிழ் ஒரு மாதிரி இஸ்துக்குன்னு போங்க. ஏன்பா இக்கியாப்பா இக்கியாப்பா அப்படின்னு மதராசில மதராசில பேசுறாங்க. நீங்க இதுல ஈரோடு அந்த கொங்கு மாவட்டத்தில் போய் பார்த்தா அவங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பேசுற தமிழ் ஒரு மாதிரி இருக்கும். எப்ப வந்தாப்ல நம்மகிட்ட கேக்குறாரு ஒருத்தர், எப்ப வந்தாப்ல எனக்கு எப்ப வந்தீங்கன்னு கேளுங்க, இல்ல எப்ப வந்தாயின்னு கேளுங்க, அல்ல எப்ப எப்ப வந்தாப்புல என்ன ஆப்புல ஆப்பிளையாவது உப்புமாவிலையாவது, அது அந்த ஊர் பாஷை. சரிங்க, ராமநாடுக்கு வாங்க அது ஒரு பாஷை, இழுத்து இழுத்து ஒரு மாதிரி பேசுறாங்க. இப்படி ஒவ்வொரு மதுரை ஜில்லாக்கு வந்தீங்கன்னா, நான் இப்பத்தான் வந்தேன் நான் சொன்னேன், ஆஹா சொன்னாக லால்பேட்டையில அவங்க சொன்ன அவன் சொன்ன லால்பேட்டையில போனா அவ அவ அஹா சொன்னாக என்ன சொன்னாங்க. இதே பல முறை இருக்கு தமிழ்ல. இதே மாதிரி அரபு நாட்டுக்கு இன்னைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, நான் அரபு நாட்டுல சூடான்ல இருக்கும் போது ஒரு மிஸ்ரி எங்க கூட இருந்தார், அவர் அரபி தான் பேசுவார், பயானும் பேசுவார், ஒரு மணி நேரம் பயான் பேசுவார், எனக்கு ஒரு வார்த்தை கூட விளங்காது. நான் ஒரு மணி நேரம் அரபியில பயான் பேசுவேன், அரபு நாட்டுல இருந்தோம் நானும் பேசுவேன், அவரும் பேசுவார், ஆனா அவர் பேசுற அந்த கிராம அரபி இருக்க எனக்கு விளங்காது, சூடான்ல பேசுற அரபி இருக்க அதுவும் விளங்காது. ஒவ்வொரு இடத்துல ஒரு பாஷை. இது மாதிரி ஏழு வகையான அரபி, ஏழு வகையான அரபி தான், ஏழு இடத்துல பேசுற ஏழு வகையான மொழியில இறங்கி இருந்துச்சு. ஏழு வகையா ஓதுறத பார்த்து அதற்கு ஹுதைஃபா அதற்கு உஸ்மான் சொன்னாங்க, இப்படி இருந்தா குர்ஆன்ல அபிப்ராய பேதம் ரொம்ப வந்துடும், ஆகையினால ஒண்ணுதான் வைக்கணும், பாக்கி ஆறையும் விடணும் என்று அதற்கு ஹுதைஃபா அத்ரிக் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தை காப்பாற்றுங்கள் புகாரியில இருக்கு. அதற்கு ஹுதைஃபா அதற்கு உம்மா உஸ்மான் சொன்னாங்க. அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகள் ஹப்சா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹப்சா, அவர்களிடத்தில் இந்த குர்ஆனை வாங்கிட்டு வர சொல்லி அந்த குரைஷுடைய பாஷையை மட்டும் வைத்துக் கொண்டு மீதமுள்ளவைகளை அமர பிமா சிவாஹு மினல் குர்ஆனி ஃபஉஹ்ரிக, இந்த குரைஷுடைய மொழியில இறங்கினதை தவிர பாக்கி உள்ளது எல்லாவற்றையும் ஆறு மொழிகளையும் ஆறு வகைகளையும் நெருப்பிலே போட்டு எரிக்கச் சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏழும் இருந்துச்சு, மதுகவை விட்டால் மார்க்கத்தை விட்டு விடுவீர்கள், மறந்து விடாதீர்கள். நான் மேலப்பாளையத்தில் கூட பல விஷயங்களை சொல்லி கேட்டிருக்கிறேன், ஆனால் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, வேறொரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நான் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீர்கள், ஆனால் பிறகு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை கேட்க தயார் இல்லை. எங்களுடைய உலமாக்கள் அத்தனை பேரையும் நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன், உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன், ஆனால் நான் கேட்கிற முதல் கேள்வி தராவீஹ் போல, குர்ஆனை ஜம்மு செய்தது போல, குர்ஆனை எரித்தது போல, இது போன்ற நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நான் சொல்லி இருக்கிறேன். சகோதரர்களே, உம்மத்தை காப்பாற்றுங்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னதைத்தான் இமாம்கள் சொன்னார்கள். ஆகையினால் அந்த இமாம்களுடைய வழியிலே, ஷரியத்தினுடைய வழியிலே, மார்க்கம் சொன்ன வழியிலே ஆண்கள் நடப்பது மட்டுமல்ல, பெண்கள் மிக அவசியமாக கவனிக்க வேண்டும். தாய்மார்களே, மார்க்கம் இல்லாமல் நடப்போமையானால் உலகத்திலும் தட்டழிந்து போவோம், ஆகிரத்திலும் நம்முடைய நிலை என்னவாகும் என்று சொல்ல முடியாது. எனவே தாய்மார்களே, ஆசைகளை குறையுங்கள், ஆசைகளை அடக்குங்கள். அர்த்தம் என்ன? ஆசைகளை அல்லாஹ் சொன்னபடி நடத்துங்கள். ஆசைகளை விட வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆசைகளை அல்லாஹ் சொன்னபடி அனுபவிங்கள், அதற்கு மீறி நடக்காதீர்கள். மீறி நடந்தால் உலகத்திலும் சஞ்சலம், மறுமையிலும் சஞ்சலம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் உங்களையும் உலகத்தில் பிறந்து வாழுகிற வருகிற அனைத்து மக்களையும் அல்லாஹ் இந்த எல்லா சஞ்சலங்களை விட்டு பாதுகாத்து, மார்க்கத்தை புரிந்து, ஷரியத்தை புரிந்து, மதுகவர்களை புரிந்து, இமாம்களை புரிந்து, இறுதி மூச்சு வரை உறுதியாக நடக்க தௌஃபீக் தந்தருவானாக என்று துவா செய்து கொண்டு, என் நம்முடைய ராஜு மௌல்வி அவர்களுடைய, ஆலிம் சாஹிப் அவர்களுடைய, அதாவது அன்பு கிணங்க, அவர்களுடைய அன்பு கட்டளை கிணங்க, மற்றும் சகோதரர்களுடைய விருப்பம் எனக்கு தெரியும், இங்கே நான் வர வேண்டும் என்று அதற்கிணங்க நான் இங்கே வந்தேன். நான் அதாவது உடல் நலமில்லை என்று சொல்லுவது என்னவோ ஒரு வகையில சரி, ஆனால் என்னுடைய மனம் நலமாகத்தான் இருக்கிறது. உடலுக்குத்தான் இருக்கிறது தவிர மனம், ஒருத்தர் கேட்டார் அஜிரத்தின்றார், ஒரு இடத்துக்கு போய்கிட்டு அஜிரத்தின்றார், என்னங்க என்ன இப்படி உடஞ்சு போயிட்டீங்களேன்றார். அவரு கேட்டதை பார்த்தா நான் கபருக்கே போயிட்ட மாதிரி, உடம்பு கொஞ்சம் இழைச்சிருச்சு அவ்வளவுதான், என்ன இழைச்சிருச்சு, ஒரு மூணு நாலு கிலோ கம்மி அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவர் அஜிரத்தினார், என்ன இப்படி உடஞ்சு போயிட்டீங்களேன்றார். கேட்டதை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபம், நான் சொன்ன நான் மனசு உடையிலே. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்னுடைய இறுதி மூச்சு வரை என்னை உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், செயல் ரீதியாகவும், சொல் ரீதியாகவும் என்னையும் உறுதியாக வைக்க வேண்டும். உங்களையும் உறுதியாக வைக்க வேண்டும். என்ன சொன்னேனோ என்ன கேட்டீர்களோ அதன்படி அமல் செய்ய தௌஃபிக் தர வேண்டும் என்று நான் துஆ செய்து கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பம் உருவாக காரணமாக இருந்த என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் மௌலானா ராஜு